லெனின் தேசம் ஜனவரி 22 1924 போல்ஷோய் திரையரங்கத்தில் கட்சி உறுப்பினர்கள் திரண்டிருந்தனர். அவர்களை உற்று பார்த்தார் தோழர் காலினின். இவர்களிடம் எப்படி சொல்வது, என்னவென்று சொல்வது? ஒரே வரியில் சொல்லக்கூடிய செய்தியா இது? திக்கித் திக்கித்தான் பேசினார் காலினின். தோழர்களே, அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக எழுந்து நிற்க வேண்டுகிறேன்.
மறுப்பு காட்டாமல் அனைவரும் சடார் என்று எழுந்து நின்றனர். இரத்த ஞாயிறு சம்பவத்தின் 90வது நினைவு அஞ்சலி கூட்டத்திற்காகத்தான் அவர்கள் உண்மையில் திரண்டிருந்தனர். ஆகவே ஒரு மௌன அஞ்சலியை அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர். எழுந்து நின்றனர். காலினின் இதயம் வேக வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. இதோ ஒரு நிமிடம் முடியப் போகிறது, என்ன சொல்லப் போகிறேன்?
தோழர்களே,
காலினின் தழுதழுத்த குரலைக் கேட்டு அவர்கள் நிமிர்ந்து பார்த்தனர்.
அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன்.
கூட்டத்தில் கனத்த அமைதி நிலவியது. அடைத்து கொண்ட தொண்டையை சரி செய்தபடி மெலிதாகப் பேசினார் காலினின்.
தோழர், லெனினின் உடல் நலம் அவ்வளவுதான். வாக்கியத்தை அவர் முடிக்கக்கூட இல்லை.
ஆ ஐயோ என்று பலர் அலர ஆரம்பித்து விட்டனர்.
அவர் உடல் நலம் நன்றாகத்தான் இருந்தது. அதாவது, நேற்றுக்கூட அவர் நன்றாகத்தான் இருந்தார். ஆனால்
அதற்கு மேல் பேச முடியாமல் வெடித்து அழ ஆரம்பித்து விட்டார் காலினின். ஒரு செய்தியைச் சொல்ல வேண்டுமென்றால் தேவாலயங்களில் உள்ள மணிகளை ஒலிக்க விடுவார்கள். புரட்சிக்குப் பிறகு தொழிற்சாலைகளில் உள்ள சைரன்கள் இப்பணியைச் செய்தன. லெனினின் மறைவை மக்களுக்கு தெரியப்படுத்தியது இந்த சைரன்கள்தான். லெனின் இனி இல்லை எனில் ரஷ்யாவால் எப்படி உயிர்த்திருக்க முடியும்? இனி நாம் என்ன செய்வோம்? ஜார் மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து விடுவாரா? கொடுக்கப்பட்ட நிலங்கள் பிடுங்கப்படுமா? மீண்டும் ரஷ்யாவில் இரத்த ஆறு ஓடுமா? சோவியத் மீண்டும் ரஷ்யாவாக பழைய ரஷ்யாவாக மாறிவிடுமா? திரண்டிருந்த தொழிலாளர்களின் மனதில் ஆயிரமாயிரம் கேள்விகள். ஜெர்மனி மீண்டும் வந்து ரஷ்யாவை தாக்கும், ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் ஜெர்மனியுடன் இணைத்துக் கொள்ளும் என்ற பயம் பலரிடம் இருந்தது. செய்தித்தாள்களில் ஒரு வாரத்திற்கு லெனின் பற்றிய செய்திகள் மட்டுமே இடம்பெற்றன. அனைத்து தொழிற்சாலைகளும் கடைகளும் ஒரு வார காலத்திற்கு மூடப்பட்டன. திறந்திருந்த கடைகள் கருப்பு ஆடைகளையும் லெனினின் உருவப்படங்களையும் மட்டுமே விநியோகித்தன. வெகு தொலைவிலிருந்து வண்டி பிடித்தும் நடந்தும் மக்கள் கார்கிக்கு வந்து குவிய ஆரம்பித்தனர். குழந்தைகளை தோள் மீது போட்டுக்கொண்டு வரிசையில் நின்றனர். அமைதியாக தடித்த கம்பளி ஆடைகளை ஊடுருவி தோலையும் தொலைத்துச் சென்று சுட்டது பணி. லெனினின் உடல் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. கோவில் மணிகள் முழங்கவில்லை. இராணுவ அணிவகுப்பு இல்லை. வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுடும் சடங்குகள் இல்லை. அலங்காரமான வீர வாட்கள் இல்லை. வரிசை வரிசையாக மக்கள் வந்து கொண்டிருந்தனர். சில வினாடிகள்தாம் நகர்ந்துவிட வேண்டும். கையில் முத்தமிடும் சடங்கும் இல்லை என்பதால் வெறுமனே பார்த்துவிட்டு நகர்ந்துவிட வேண்டியதுதான். ஜனவரி 23 முதல் 26 வரை அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் லெனினின் உடலை தரிசிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்து திரண்டு வந்தனர். லெனினின் உடலை பரிசோதனை செய்த மருத்துவக்குழு நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. லெனினின் மரணத்திற்கு அவர்கள் முன்வைத்த காரணம் இதுதான். அதிக அளவிலான இரத்தம் குபுகுபுவென்று அவரது மூளைக்குள் பாய ஆரம்பித்ததால் மூளையிலுள்ள இரத்த நாளங்களால் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விளைவு, நாளங்கள் உடைந்து மூளை முழுவதும் இரத்தம் பரவிவிட்டது. சுவாசத்தையும் தடை செய்துவிட்டது.
இத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த அறிக்கை. லெனினின் தோல் நிறம் என்ன? அதன் தன்மை என்ன? அவரது இதயம் எப்படி இயங்கியது? அவரது சிறுநீரகத்தின் அளவு என்ன போன்ற மருத்துவ குறிப்புகளைக் கூட பொதுமக்களுக்காக வெளியிட்டது. தவிரமும் லெனினின் மூளைப்பகுதி கணிசமான அளவிற்கு முன்னரே பாதிப்படைந்திருந்தது என்பதையும் கண்டுபிடித்தது. இன்னமும் கூட நுட்பமான பல மருத்துவ விஷயங்கள் செய்தித்தாள்களில் வெளிவந்தன. மருத்துவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சலிப்பூட்டும் விவரங்களை ஏன் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும்? அதுவும் நீட்டி முழக்கி. ரஷ்யர்கள் தங்கள் பதிலை ஆணித்தரமாக இப்படி பதிவு செய்தார்கள். லெனினைப் பற்றி மேலும் மேலும் அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அவரை பற்றி துரும்பளவு புதிய தகவல் கிடைத்தாலும் அதை நாங்கள் பெருமையுடன் அசை போடுவோம். ஸ்டாலின் லெனினுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உருக்கமாக உரையாற்றினார்.
தோழர் லெனின், உங்கள் கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். பாட்டாளி வர்க்கத்தை காப்பாற்றுவோம். தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் கூட்டணியை வலுப்படுத்துவோம். உலகமெங்கும் உள்ள உழைக்கும் மக்களின் ஒன்றியத்தை விரிவுபடுத்துவோம். இது உறுதி.
லெனினின் உடலை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான கடிதங்களும் தந்திகளும் வந்து குவிந்தன. அதில் ஒரு கடிதம், எங்கள் மகத்தான தலைவரை எந்த காரணத்தைக் கொண்டும் நாங்கள் அழிக்க மாட்டோம். மண்ணோடு மண்ணாகிப் போக வேண்டிய உடல் அல்லாது. லெனினின் உடலை பதப்படுத்த வேண்டும். இன்னும் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அவர் நம்முடனேயே தங்கியிருக்க வேண்டும். பொலிட்பீரோ கூட்டப்பட்டது. லெனினின் உடலை என்ன செய்வது என்று விவாதித்தார்கள். எரிக்கலாமே என்றனர் சிலர். சொன்னதுதான் தாமதம். எஞ்சியிருந்த அத்தனை பேரும் சீறிவிட்டார்கள்.
யாரை? லெனினையா? அவரையா எரிக்கச் சொல்கிறீர்கள்? கூடாது, கூடவே கூடாது. அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அத்தனை சீக்கிரத்தில் அவரை இழந்துவிட நாங்கள் தயாராக இல்லை.
லெனினின் உடலை பதப்படுத்த வேண்டும் என்பது ஸ்டாலினின் விருப்பம். அத்தனை பெரிய தலைவரை வெறும் சாம்பலாக மாற்றுவது மடத்தனம். மக்கள் கொதித்துப் போவார்கள் என்பது அவர் கருத்து. ட்ராட்ஸ்கி, புகாரின் என்று பலர் ஸ்டாலினின் கருத்தை பலமாக எதிர்த்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அசைந்து கொடுக்கவில்லை. பதப்படுத்தலாம் என்று முடிவு செய்தார்கள். சரி, ஆனால் எத்தனை காலத்திற்கு? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். 40 நாட்கள் பாதுகாக்கலாம் என்றனர் சிலர். ரஷ்ய ஆர்த்தடக்ஸ் மதாலயங்களில் 40 முக்கியமான எண். இறந்து போனவர்களுக்கு செய்யப்படும் பிரார்த்தனைகள் அனைத்தும் 40 நாட்கள் நீடிக்கும். மருத்துவ குழுவினரிடம் கருத்து கேட்டார்கள். 3 ஆண்டுகள், மிஞ்சிப்போனால் 4 ஆண்டுகளுக்கு உடலை பாதுகாக்கலாம் என்றனர் அவர்கள். இந்த விவாதங்கள் நடைபெறும் போதே ஜனவரி 30 1924 தேதியிட்ட பிராவ்தா இதழில் நதேஷ்தா கீழ்கண்ட அறிக்கையை வெளியிட்டார்.
தோழர்களே, லெனினின் பெயரால் நினைவு மண்டபங்கள் எழுப்புவதோ அவருக்காக மாளிகைகள் கட்டுவதோ தேவையற்றது.
லெனின் இத்தகைய செயல்களை விரும்ப மாட்டார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம் நாட்டில் ஏழ்மை இன்னமும் நீங்கவில்லை, குழப்பம் நீங்கவில்லை. அதற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை லெனினுக்காக ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்பதில் நீங்கள் பிடிவாதமாக இருந்தால் பள்ளிக்கூடம் கட்டிக் கொடுங்கள், வீடுகள் கட்டிக் கொடுங்கள். லெனினுக்கு நாம் செலுத்தும் மரியாதை அதுதான்.
நதேஷ்தா மட்டுமல்ல, லெனினின் சகோதரிகள் மரியா, ஆன்னா மற்றும் அவர் சகோதரன் தீமித்ரி போன்றவர்கள் கூட லெனினின் உடலை பதப்படுத்தும் யோசனையை நிராகரித்தனர்.
நண்பர்களின் கருத்து இது. லெனினின் நினைவுகள் போதும், உடல் வேண்டாம்.
எதிரிகளின் கருத்து இது.
லெனினின் நினைவுகள் கூட ஆபத்தானவை, அவர் உடல் அதைவிட ஆபத்தானது. எரித்து விடுங்கள்.
மக்கள் 2 கருத்துக்களையும் நிராகரித்தனர்.
தோழர் லெனினின் நினைவுகள் வேண்டும், தோழர் லெனினும் வேண்டும்.
மாஸ்கோ, செஞ்சதுக்கம். எப்போது போனாலும் அந்த கட்டடத்தின் வாசலில் மக்கள் எறும்புகளைப் போல் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்கள். நெருங்கிப் பார்த்தால் 2 தனித்தனி வரிசைகள் இருப்பது தெரியும். ஒன்று ரஷ்யர்களுக்கு, இன்னொன்று அயல் நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு. கொல்லும் பனிகாலத்தில் கூட மக்கள் அமைதியாகவே நின்று கொண்டிருப்பார்கள். பெரும்பாலானவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கையோடு அழைத்து வருவார்கள். அவர்கள் காது வரை கம்பளியைச் சுற்றி. சில சமயம் இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கும், அல்லது அதற்கும் மேல். பழுப்பு நிறச் சீருடை அணிந்த பாதுகாவலர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். மெட்டல் டிடெக்டரால் உங்கள் உடலை மெய்வார்கள். பாக்கெட்டில் இருப்பதை துளாவுவார்கள். உடைமைகளை உள்ளே கொண்டு போக முடியாது. நீங்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். தவிரவும் இரண்டு இரண்டு பேராகத்தான் உள்ளே நுழைய முடியும். அந்த அறையை மார்பிள் அறை என்று அழைக்கிறார்கள். வெள்ளையும் கருப்புமாக மார்பிள் பதிக்கப்பட்டிருக்கும். இடையே சிவப்பு சதுரங்கள். அறைக்குள் நுழைந்துவிட்டால் சில நிமிடங்கள் எதுவும் தோன்றாது. வெறுமை மட்டுமே முழுக்க முழுக்க நிறைந்திருப்பதாக நீங்கள் நம்புவீர்கள். அதிக வெளிச்சம் இருக்காது. ஒருவரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் என்பதால் பரிபூரண அமைதி. அறைக்கு நடுவே நடந்து சென்றால் லெனின் படுத்திருப்பதைக் காணலாம். கருப்பு ஷூட், கழுத்தில் டை. அருகில் செல்லலாம், ஓரளவிற்கு நெருக்கமாகவே. லெனினின் கைகளில் தெரியும் பளபளப்பை பார்க்கும்போது படுத்திருப்பது பொம்மையோ என்று நினைக்கத் தோன்றும். ஆனால் முகத்தை பார்த்தால் அந்த சந்தேகம் வராது. வழக்கத்தை விட கூடுதல் பிங்க் நிறம். தவிரவும் உயிர்ப்புடன் இருப்பது போன்ற ஓர் உணர்வு. அந்த உணர்வு கலைவதற்குள் வெளியேறிவிட வேண்டும், அல்லது நிர்பந்திக்கப்படுவீர்கள். சில வினாடிகள், மிஞ்சி மிஞ்சி போனால் சில நிமிடங்கள். அதற்கு மேல் நிற்க முடியாது. பின்னாலிருந்து மெலிதாக அழுத்துவார்கள், காம்ரேட்.